வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்தீரே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர்.
ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம்.
நேற்று மின்னும் என்றும் ஆராதங்கள் அன்பின் ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், பராமரித்தீர், வழிநடத்தினீர். அதற்காக உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக உங்க ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த நன்மைகளுக்காக உங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, எங்களுடைய ஜெபங்களை கேட்டீர், எங்களுக்கு பதில் கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்திலேயும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்தவர்களாய் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே இடைகட்டும், உம்முடைய வல்லமினாலே எங்களை நிரப்பும், உம்முடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தும். இன்றைக்கும் நடைபெறுகிற எல்லா ஆராதனை வேலைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை செய்து கொடுக்க போற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமினாலே நிரப்பியறலும். தேவையோடு வருகிற ஆத்மாக்களுக்கு சரியான வசனங்களை சொல்ல நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தைரியமாய் பேச வேண்டிய இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பேசக்கூடிய தைரியத்தையும் சரியான வார்த்தையையும் உடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏனாதானோ என்று யாராவது ஆலயத்திற்கு புறப்பட்டு செல்வார்கள் என்றால் அவர்களோடும் கர்த்தர் இடைபட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கருத்தோடு உமை தேடி செல்கிற ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொள்ள கர்த்தர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். செய்தி கொடுப்பவர்கள் யாராய் இருந்தாலும் உம்முடைய வசனங்கள் வெறுமையாய் திரும்பாதபடி ஆத்மாக்களை ரட்சிப்பிற்கென்றும் ஆண்டவரே உமக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கைக்கென்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் பற்பலவிதமான ஊழிய ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் கூறியது போலவே அறுப்பு மிகுதியா இருக்கிறது ஐயா, வேலையாட்கள் கொஞ்சமாயிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனத்திற்கும் தேவையான ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து முன்வரத்தக்கதான கிருபையை தாரும். பணத்தின் பின்னாலே, உலக அந்தஸ்துக்கு பின்னாலே ஓடுகிற அநேக வாலிப தம்பிமாரை ஆண்டவரே ஆத்தும் ஆதாயத்திற்கு நேராய் கர்த்தர் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் மறுமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்கு சரியான ஒரு நபர் வேண்டுமே என்று உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்டு அவர்கள் குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு தேவையான உதவிக்கரங்களை கர்த்தர் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் நேயர்களிலே வயோதிப நிலையில இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாள் காலையிலேயும் உம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதிலே அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வாஞ்சைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுக்கென்று இந்த வசனங்களை அவர்கள் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளே அவருடைய கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கட்டும். சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் மாற்றி அந்தந்த நாளுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஓய்வு ஊதியம் தடைப்பட்டதனாலே சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, யார் யார் கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமோ, யார் யார் கையெழுத்திட வேண்டுமோ அதை சீக்கிரமாய் அவர்கள் செய்யவும், சீக்கிரமாய் அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய ஓய்வூதியம் வந்து சேரவும் கர்த்தர் அதிலே தலையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னமும் அநாதை விடுதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாய் தகப்பன் இல்லாததினாலே குழந்தைகளை வளர்த்தெடுக்கும் ஸ்தாபனங்களிலே கர்த்தர் தாமே அவர்களுக்கு பெற்றோராய் இருந்தாலும் அதிலே பொறுப்பாயிருந்து பணி செய்கிற ஒவ்வொருவரும் பிள்ளைகளை அன்போடும் கரிசனையோடும் உண்மையான பொறுப்புணர்வுடனும் செயல்பட கர்த்தரே காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். அப்படிப்பட்ட விடுதிகளுக்கு தேவையான பண சகாயத்தை கர்த்தரே அனுப்பி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எங்களுடைய தேச தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, அவர்கள் ஒவ்வொருவரும் இது கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த பணி என்ற உணர்வோடு கூட கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு உண்மையோடும் உத்தமத்தோடும் சிறந்த பணியை நிறைவேற்ற கருவை தாரும். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு கூட கர்த்தர் தங்கியிருந்து அவர்களுக்கு தேவையான பாதுகாவலை தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக யாரும் செயல்படாதபடி கர்த்தரே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இன்னமும் பல்வேறு மாநிலங்களிலே கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே பாடுகளின் மத்தியிலே வாழ்கிற சகோதர சகோதரிகள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு, ஊழிய ஸ்தாபனங்கள் உண்டு ஐயா. அப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் கர்த்தர் தலையிட்டு உம்முடைய பாதுகாவலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் எழுத்து பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து நீர் கொடுக்கிற செய்தியை அவர்கள் எழுதும் பொழுது அதை வாசிக்கும் அநேக உள்ளங்கள் தொடப்பட, உம்மை அறியும் அறிவிலே வளர, உம்மை நேசிக்கும் அன்பிலே அவர்கள் பெருக கர்த்தரே அந்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உம்மை துதிக்கிற உள்ளங்களோடு நாங்களும் இணைந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தாமே கிருபையாய் இறங்கி இந்த ஆண்டை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தரலும், அநேக காரியங்களிலே உமக்குள்ளே வளர உதவி செய்தலும், அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தலும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும், புதிதாய் குடும்ப வாழ்க்கையில் பிரவேசித்திருக்கிறவர்களுக்கு விசேஷித்த கிருபையை தந்து ஒருவரை ஒருவர் உண்மையாய் நேசிக்கவும், ஒருவருக்காய் ஒருவர் தங்களை அர்ப்பணித்து வாழவும் இள வயதிலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உம்முடைய அன்பினாலே நீரே கட்டி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழு நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் அப்போஸ்தலர் 24:24-25 வசனங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஒருமுறை கூட அதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே பவுல் அப்போஸ்தலன் செசரியாவிலே பேலிக்ஸின் அரண்மனையிலே காவல் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது பவுலை கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் அவனை கண்டுகொள்வதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களிலே ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் நூற்றுக்கு அதிபதியினிடத்திலே கட்டளையிட்டிருந்தான். அப்படி இருக்கும் ஒரு வேளையிலே சில நாட்களுக்கு பின் பேலிக்ஸும் அவன் மனைவியும் உட்கார்ந்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து சொல்ல கேட்கிறான். ஆனால் சத்தியத்தை கேட்டபொழுது அவனுக்குள்ளே ஒரு நடுக்கம் வருகிறது. எனவே சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று அனுப்பிவிடுகிறான். அருமையானவர்களே, அந்த குறிப்பிட்ட நேரத்திலே பேலிக்ஸுக்கும் அவன் மனைவிக்கும் ரட்சிப்பு மிக தூரத்திலே இல்லை. இரண்டு பேரும் சத்தியத்தை கேட்டார்கள். அந்த நேரத்திலேயே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தனக்கு ஒரு வசதியான சமயம் வரும்பொழுது திரும்ப கேட்பேன் என்று கடத்தி போட்டு விடுகிறான். அப்போஸ்தலர் 24:26-27 வசனங்களை பாருங்கள்.
மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருஷம் சென்ற பின்பு ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பெர்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது ஃபேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான்.
அவன் தந்திரமான ஒரு அரசியல்வாதியாகவும் பண ஆசை பிடித்தவனாயும் இருந்திருக்கிறான். தனக்கு லஞ்சம் கிடைக்கும், பவுலை விட்டுவிடலாம் என்று எண்ணினான். கடைசி வரை அவன் அரசியல் விளையாட்டு விளையாடிவிட்டான். பவுலை சிறைச்சாலையிலேயே விட்டு சென்று விட்டான். மீண்டுமாக நான் கூற விரும்புகிறேன், ரோம நியாயமானது அதை செயல்படுத்துகிறவர்களை விட அது எந்த விதத்திலேயும் சிறந்ததல்ல. பவுல் குற்றவாளியாகவும் இல்லை, அவன் குற்றமற்றவனாகவும் இல்லை. பவுல் குற்றவாளியாயிருந்தால் மரண தண்டனை கொடுத்திருக்க வேண்டும், குற்றவாளி இல்லை என்றால் விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றுதான் செய்யப்பட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு காரணத்தினாலும் இப்படி சிறைச்சாலையிலேயே 2 வருடங்களாக பவுலை வைக்க வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 25 கடந்து செல்கிறோம். நியாயமில்லாத காரணத்திற்காக 2 ஆண்டுகள் பவுல் சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார். பேலிக்ஸின் இடத்திலே பெஸ்து என்ற புதிய தேசாதிபதி வந்திருக்கிறார். இந்த புதிய தேசாதிபதியின் முன்னாலேயும் பவுல் நிற்க வேண்டும். எருசலேம் கோட்டை வாசலிலே நின்று பெருங்கூட்ட மக்களுக்கு அவர் பேசினார். செனகிரிப் சங்கத்தின் முன்னாலே அவர் சாட்சி பகர்ந்தார். பேலிக்ஸின் முன்னாலே பேலிக்ஸுக்கும் அவன் மனைவிக்கும் தனியாக பிரசங்கித்தார். இப்பொழுது அவர் பெஸ்துவுக்கு முன்னாலேயும் நிற்க வேண்டும். பின்னான காலங்களிலே அகரிப்பா ராஜாவுக்கு முன்னாலே நிற்கப் போகிறார். அந்த நாட்களிலே இருந்த எல்லா தேசாதிபதிகளின் முன்னாலேயும் அவர் நின்றார். உண்மையாகவே அந்நாட்களெல்லாம் பவுலப்போஸ்தலனுக்கு கடினமான காலங்கள்தான். அவருடைய பொறுமையை சோதிக்கும் காலங்களாகவே அது இருந்தது. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலை குறித்தும் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த ரோம அதிகாரிகளுக்கு முன்னாலே சாட்சி பகர அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் அது. தமஸ்குவின் பாதையிலே இயேசு பவுலை தெரிந்து கொண்ட பொழுதே அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று அனனியாவுக்கு கர்த்தர் கூறினார். எனவே பவுலப்போஸ்தலன் தேவனுடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியுமே முன் சென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்தார் என்பதை சொல்லும்பொழுதும் முழு உற்சாகத்துடனும் முழு உணர்வுடனும் அதை அவர் கூறினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகவும் தெளிவாக அறிவித்தார். பவுலப்போஸ்தலனின் பேச்சை கேட்டபொழுது பேலிக்ஸுக்கு பயம் உண்டானாலும் பவுலின் வார்த்தைகள் எக்காலத்தைப் போல முழங்கியது. அவருக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் சிறிதாக எண்ணிவிடக்கூடாது. பல முறை பவுலை கூப்பிட்டு பேசி பார்த்தான். எதற்காக? ரட்சிப்பிற்காக அல்ல, லஞ்சம் கிடைக்குமா என்று பார்த்தான். அந்த இரண்டு ஆண்டுகள் பவுல் சிறையிலே இருந்த காலங்களிலே அது அமைதலான காலங்களாய் இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்திலே தேவனுடைய கரம் அவரை எப்படி ஆயத்தப்படுத்தியது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய சித்தம் நிறைவேறியது என்று மட்டும் நாம் அறிகிறோம். பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த திசையிலும் போகாமல் நிலையாய் நின்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது நாம் இருப்போம் என்றால் அது நமக்கு ஒரு ஆறுதல் தரும் செய்தி. இரண்டு ஆண்டுகளாக எதையுமே அவர் விருப்பப்படி அவர் செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியவில்லை. அது பவுலப்போஸ்தலனின் அமைதியான காலங்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அமைதலான காலங்களுக்குள்ளே ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் பொழுது அதை குறித்து குறை கூறவோ பதறவோ அவசியமில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் உணர்ந்தவர்களாக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பாருங்கள், அப்போஸ்தலர் 25 அதிகாரம் முதல் 4 வசனங்கள்.
பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளான பின்பு சசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனையுள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, பவுலை சசரியாவிலே காவல் பண்ணியிருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன்.
இங்கே நாம் வாசிக்கிறது போல பெஸ்து சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொண்டார். பேலிக்ஸும் பெஸ்துவனிடத்திலே பவுல் சிறையில் இருப்பதை குறித்து கூறியிருக்க வேண்டும். யூதர்கள் பவுலை கொலை செய்துவிடாதபடி செசரியா பட்டணத்திலே காவல் வைக்கப்பட்டிருப்பதையும் விவரித்திருக்க வேண்டும். எனவேதான் யூதர்கள் பெஸ்துவனிடத்திலே பவுலை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டபொழுது, இல்லை, நான் செசரியாவுக்கு மீண்டுமாக போகிறேன் என்று கூறிவிட்டான். பெஸ்துவும் எருசலேமை விரும்பவில்லை. செசரியாவையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருந்தான். பவுலை எதிர்த்து நின்றவர்கள் எந்த ஒரு காலகட்டத்தையும் வீணாக்காமல் புதிய தேசாதிபதியனிடத்திலே போய் பவுலுக்கு விரோதமாக நியாயம் தீர்க்கும்படியாய் சொல்கிறார்கள். இவர்கள் தந்திரமாக பவுலை கொலை செய்ய விரும்புகிறார்கள் என்பதை பெஸ்து அறிந்திருந்தாலும் அதை குறித்து எதுவுமே சொல்லவில்லை. ஆனாலும் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி எருசலேமிற்கு பவுலை கொண்டு வர மறுத்துவிட்டு செசரியாவிலே வந்து பார்க்கும்படியாய் சொல்லிவிடுகிறான். பாருங்கள், அப்போஸ்தலர் 25:5 முதல் 7 வசனம் வரை.
ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு சசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயஸ்தனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேகம் கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள்.
யூதர்கள் பவுல் அப்போஸ்தலனுக்கு விரோதமாக சொன்ன குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்லும்படியாக பவுல் அழைக்கப்படுகிறார். என்றாலும் கிறிஸ்துவுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. வசனங்கள் 8-9 பாருங்கள்.
அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான்.
இந்த பெஸ்துவும் ஒரு கேடான மனிதனாகவே இருக்கிறான். பவுல் அப்போஸ்தலன் கழுகுகள் மத்தியிலேயும் கொள்ளையர்கள் மத்தியிலேயும் இப்பொழுது இருக்கிறார். வசனம் 10.
அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயஸ்தனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர்.
சிலர் என்று சொல்கிறார்கள், பவுல் இங்கே ஒரு தவறு செய்துவிட்டார் என்று கூறுகிறார்கள். அதாவது ராயனுக்கு அபயமிட்டிருக்க கூடாது என்கிறார்கள். அருமையானவர்களே, பெஸ்து பவுலை தன்னுடைய அரசியல் திட்டங்களுக்காக பயன்படுத்தப் போகிறான் என்பதை கவனிக்க முடிகிறதா? பவுலை எருசலேமிற்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்கிறான். ஒருவேளை பவுலை எருசலேமிற்கு அழைத்து வருவதற்காக யூதர்களிடத்திலே அவன் லஞ்சம் வாங்கியிருக்கலாம். ஆனால் இங்கே பவுல் ராயனுக்கு அபயமிட்டது தவறு என்று சொல்ல முடியாது. பவுல் ஒரு ரோம பிரஜை, எனவே ரோம பிரஜைக்கான உரிமையை அவர் செயல்படுத்த விரும்பினார். எருசலேமிற்கு திரும்ப அவர் கொண்டு போகப்படுவார் என்றால் யூதர்கள் எப்படியாவது அவரை கொலை செய்து விடுவார்கள். அவன் வேண்டுமென்றே தன்னை ஒரு இரத்த சாட்சியாக அங்கே ஒப்புக் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்தார். இன்றைக்கு சிலர் தாங்களாகவே ஒரு இரத்த சாட்சியாக மறிக்க முற்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஞாபகம் இருக்கிறதா, 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்போஸ்தலர் 23:11 வசனத்திலே வாசிக்கிறது போல, ரோமாபுரிக்கு பவுல் அப்போஸ்தலன் செல்லப் போவதை குறித்து கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த காரியம்தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய சித்தப்படியே அவர் ரோமாபுரிக்கு சென்றார். சங்கிலியினாலே கட்டப்பட்டவராய் சென்றார். அவர் எப்படி ரோமாபுரிக்கு செல்வார் என்பதை கர்த்தர் சொல்லவில்லை. பவுல் இந்த வண்ணமாக ரோமாபுரிக்கு செல்வது தேவனுடைய சித்தமே. ரோம திருச்சபைக்கு பரிசுத்த பவுல் கடிதம் எழுதும்பொழுது, நான் ரோம திருச்சபைக்கு வர வாஞ்சே உள்ளவனாய் அதை குறித்து ஜெபிக்கிறேன் என்று கூறுகிறார். அவர்களும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார். இதை குறித்து ரோமர் 1:9-10 வசனங்களிலேயும் 15:30-32 வசனம் வரையும் நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய சித்தப்படியே ரோமாபுரிக்கு பவுல் சென்றார் என்று நாம் திட்டமாய் சொல்லலாம். அப்போஸ்தலர் 25:11 வசனம்,
நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான்.
இங்கே முக்கியமான ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். ரோமாபுரி நியாயத்திற்கு பெயர் பெற்றது, எனவே அவர் ராயனுக்கு அபயமிடுகிறார். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான கிறிஸ்தவ கணவனும் மனைவியும் உண்டு. உலக பிரகாரமான பொருட்களிலேயும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். அழகான ஒரு வீட்டை அவர்கள் கட்டினார்கள். எப்பொழுதும் அந்த வீட்டிற்கு போவது மகிழ்ச்சியான ஒரு காரியம். அந்த வீட்டு உரிமையாளர் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தர் தனக்கு ஒரு அருமையான வீட்டை கொடுத்திருப்பதனாலே எப்பொழுதும் கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் கர்த்தருக்காக சாட்சி பகர்வதற்கும் என்னுடைய வீடு திறந்தே இருக்கிறது என்று கூறினார். அப்பொழுது அந்த ஊழியர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அருமையான சகோதரனே, நீ உன்னுடைய வீட்டை இப்படி கர்த்தருக்காக பயன்படுத்துவாய் என்பதற்காகவே உனக்கு இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நீ படுக்கைக்கு செல்லும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறார் என்பதை அறிந்து உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீட்டிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நீ சுகமாக நித்திரை செய்யலாம் என்றார். நம்மிலே பலருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வீட்டை கொடுக்கிறதில்லை. ஏனென்றால் நம்முடைய வீடுகளை அவ்வாறு அவர் பயன்படுத்த நோக்கமுள்ளவராக இல்லை. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? அது எந்த காரியமாயிருந்தாலும் அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை அரசியலிலே அரசாங்கத்திலே ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார் என்றால் அந்த நிலைமையிலேயும் நீங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய கரத்திலே எதையாவது கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால் அதை நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா, மோசேயினுடைய கரத்திலே ஒரு கோல், அது வெறும் கோல்தான். அதை அவன் தேவனுக்காக பயன்படுத்தினான். இதுதான் இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம். அப்போஸ்தலனாய் பவுலுக்கு ரோம பிரஜை என்கிற ஒரு உரிமை இருந்தது. அவருடைய கரத்திலே இருந்த கோல் அதுதான். அதை இப்பொழுது அவர் பயன்படுத்தப் போகிறார். கர்த்தருக்காக அதை பயன்படுத்தப் போகிறார். எனவே ராயனுக்கு அபயம் விட்டது தவறு என்று நாம் கூற முடியாது. பாருங்கள், அப்போஸ்தலர் 25 அதிகாரம் 12 வசனம்.
அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான்.
கொஞ்ச நேரத்திலே பெஸ்து பவுலுடைய எண்ணத்திற்கு ஒத்து போக வேண்டியிருந்தது. ரோமபுரியிலே ராயனுக்கு முன்னாலே நிற்பதை பெஸ்துவால் தடை செய்ய முடியவில்லை. வசனம் 13.
சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள்.
பெஸ்து புதிய தேசாதிபதியாக பொறுப்பெடுத்திருக்கிறார். எனவே அகிரிப்பா ராஜாவும் அவருடைய மனைவியும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படியாக செசரியாவுக்கு வருகிறார்கள். இந்த அரசியல் தலைவர்கள் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இவர்கள் எல்லாரும் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 25 அதிகாரம் 14-15 வசனங்கள்.
அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும் அதிகமான நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். லூக்கா அதிகமான நாட்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக அதிகமான நாட்கள்தான். இப்படிப்பட்ட காலத்திலே அவர்களுக்கு பேசுவதற்கு வேறு காரியங்கள் இல்லை. இப்பொழுது பெஸ்து அகிரிப்பா ராஜாவிடத்திலே, உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இங்கே சிறையிலே ஒரு கைதி இருக்கிறான். அவனுடைய காரியம் மிகவும் வழக்கத்திற்கு மாறான ஒன்று. அவனுடைய பெயர் பவுல். பேலிக்ஸ் இருக்கும்பொழுதே அவன் எருசலேமிலே கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டான். நான் நியாயம் தீர்க்கும்படியாக பேலிக்ஸ் என்னிடத்திலே அவனை விட்டு போய்விட்டான். அவன் என்ன சொல்கிறான் என்பதை நீரும் கேட்க நான் விரும்புகிறேன் என்று கூறினான். வசனம் 16.
அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக, குற்றஞ்சாட்டப்பட்ட மனுஷன் குற்றஞ்சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர்த்துறவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றஞ்சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன்.
இந்த காரியத்தை நீங்களும் கவனிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். ரோமருடைய சட்டத்திட்டங்கள் நீதியாக நியாயமாக இல்லை என்று நாம் பல நேரங்களிலே நினைக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்க வேண்டும் என்று யூத ஜனங்கள் கொண்டு வந்தாலும் ரோம அதிகாரியான பிலாத்து சரியான ஒரு தீர்மானம் எடுக்காமல் போய்விட்டான். அதேபோல அப்போஸ்தலனாய பவுலுடைய வாழ்க்கையிலேயும் இந்த ரோம அதிகாரிகள் சரியான தீர்ப்பு எடுக்க முடியவில்லை. நன்றாக நாம் கவனித்து பார்த்தால் இது ரோம அதிகாரத்திலே ரோம சட்டத்திலே உள்ள பிரச்சனை இல்லை, அங்கே இருந்த அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் ரோம சட்டத்தின் அடிப்படையிலே நாம் செயல்படுகிறவர்களாயிருக்கிறோம். எந்த ஒரு குற்றவாளியும் தனக்காக எதிர் உத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக யாரையும் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறதில்லை. கவனிங்கள், அப்போஸ்தலர் 25:17-19 வரை.
ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயாசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது குற்றஞ்சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்துப்போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள்.
அங்கே பிரச்சனை எப்பொழுதும் ஒரே காரியமாக இருந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தது. பெஸ்து உண்மையை அறிந்து கொள்ளும்படியாக பவுல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவாக சாட்சி பகிர்ந்திருக்கிறார். வசனங்கள் 20-22 வரை பாருங்கள்.
இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதற்கு பவுல், தான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்டபோது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்புமளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான்.
இப்பொழுது பெஸ்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கிறார். பவுலுக்கு விரோதமான குற்றச்சாட்டு பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் மத பேதத்திற்கு முதலாளியாகவும் தேவாலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான் என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் விசாரணை செய்தால் அவன் எந்த விதத்திலையும் குற்றம் செய்யவில்லை என்பது தெரிய வருகிறது. மேலும் இப்பொழுது பவுல் ராயனுக்கு அபயமிட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கைதியை கொண்டு என்ன செய்ய முடியும்? எனவே அகரிப்பா ராஜா தனக்கு உதவி செய்யும்படியாக பெஸ்து பவுலை அகரிப்பா முன்னாலே கொண்டு வர விரும்புகிறான். இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது ஏற்கனவே அகரிப்பா பவுலை குறித்த காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறான் என்றும் பவுலின் வாயின் வார்த்தையை கேட்க வாஞ்சே உள்ளவனாயிருக்கிறான் என்பது போலவும் தெரிகிறது. பவுலின் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை குறித்து மேலும் அறிந்து கொள்ள விரும்புகிறான். அதற்கு பவுல் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதையும் கேட்க விரும்புகிறான். எனவே அதற்கான ஒரு நேரத்தை திட்டம் செய்கிறான். இங்கே அகரிப்பா ராஜாவும் தேசாதிபதியும் சேர்ந்து இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்கிறார்கள். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு சம்பவம். இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை அவர்களை அறியாமலேயே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே கர்த்தர் பவுலை குறித்து சொல்லும்பொழுது அவன் ராஜாக்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று ஏற்கனவே கர்த்தர் கூறிவிட்டார். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நாம் கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் என்னென்ன காலகட்டங்களிலே என்னென்ன நடைபெறும்படியாக அவர் திட்டம் செய்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் நிச்சயமாய் நடைபெறும். ஒருவேளை சூழ்நிலைகள் நாம் புரிந்து கொள்ளும் வகையிலே இல்லாவிட்டாலும், அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும், கர்த்தர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் மகிமைப்படும்படியாக தன்னுடைய திட்டத்தின்படியே அவர்களை எடுத்துச் செல்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிற சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த சூழ்நிலை என்ற கேள்விக்குறியோடு ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்பு உண்மையானதா இருக்கும் என்றால் நீங்கள் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்திலே அவர் உங்களை நடத்தி கொண்டு செல்கிறார். நீங்கள் அவரோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து வழிவிலகாமல் ஒவ்வொரு நாளும் அவருக்கு சித்தமானதை செய்ய உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் அவருடைய நாமம் மகிமைப்படும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எபிரேயர் 8:12. எபிரேயர் 8:12.